கரு டிலான் பேர் தான் மந்துமா.
மட வினாடிக்கு எது
வினாடி பாலோக்தே நான் பற்றி மாட்டு
கரு மூலாசு சபாபதி துமணி அதிகரு ஜனாதிபதி துமாகி நவ பார்லிமெண்ட் சசிவாரிய விருத்தகரமின் கரும் கதாவ அமைதான் அப்பி சன்சந்தனை கரன்னோனி எதுமா தெதாஸ் பஹலவே செப்டம்பர் மாசே பலவனிதா மே சபாவட்ட அவில்ல கருப்பு ஏ பிரகாசி அத் சமக தெதாஸ் பஹலவே செப்டம்பர் மாசே பலவனிதா எதுமா அவில்ல மே சபாவட்ட அமதா கருப்பு பிரகாஷே தமை மேரட்டே அலுத் தேசபாலன பரிவர்த்தனீய யுகயக்க பரீட்சணேக ஆரம்பே எதெக் மேரட்டே பிரதான தேசபாலன பக்ஷ தெக்க இக்கட்ட ஆண்டு கிரீமக் திபுனினே தெதாஸ் பஹலவே செப்டம்பர் மா ஜனாதிபத்துமா மே பார்லிமெண்ட் அமத்தன கொட்ட இதுமாகே பலாபுரத்து உனே மம ஹிதான்னே அவுருது தேகட்ட பரீட்சண கட்டியட்ட பிரதான பக்ஷதெக்க ஆரம்பகரண ஏ ஆண்டு கிரீம சார்த்தக பாவேட பத்கர கண்ணட்ட அப்படி சீலஜனாம கட்டியுத்துறாய்க்கின பரமார்த்தி இதுமா தெதாஸ் பஹலவே ஹெம் அதஹஸ் கரகின சபாவை அமத்துவார் தெதாஸ் தஹாட்டே மெய் மாசே அட்டவெனிதா எதுமாட்ட மே சபாவ அமத்தன கொட்ட எதுமாட கியன்ன சிதுனா கர சபாபதி துமணி மாம உப்புடா தக்வனவா எதுமாகே கதாவே பொத்பின்சே தகனம் வினி பிட்டுவ எஹி பலவினி சேதய தெவனி வகந்திய எதா இது உத்துமா கியா தெதாஸ் பஹலவேதி மவிஷின் நாயகத்வேது நியுக பெரலிய தாமத் சம்பூர்ண வீ நெத எதாய ஸ்ரீலங்கா நம அத்தகீமக்விய தெதாஸ் பஹல வசரே அகோஸ்து மாசே சில ஜாதிகாண்டுவக் பீட்டி மீட கட்டுக்கு கல த இசந்த அவசியக்கல தேசபாலிகா சமாஜிய மூகுராகிய பவ அப்பி தவமத் அதிக்கர கண்ணட்ட சமத்வி நதி பவ பசுகிய வசர துல வதி சித்தி தாமியன் மகின் நவத்த நவத்தத் சிஹிபத் கொட்ட தெய் எதுமா கியனவா தெதாஸ் பஹலவே பரிவர்த்தனீய யுகையாக மம ஆரம்பகரன் ஹெதுவா தெதாஸ் தஹாட்ட வெனக்கொட்ட ஏ பரிவர்த்தனீய யுகைய துல பிரதான பக்ஷதக எகதுவிலா அதிகரகத்தே சம்முதிவாதி ஆண்டுவ இஸ்ரா அரகணன் அவசியகரன் தேசபாலன மூக்குரா பாவைய தேசபாலன வசையின் ஏ பிலிபந்தவத்தின் அத்தகீம் சம்பாரிய நெத்திகம நிசா ஏ தவதுரோட்டாத் சார்த்தக்கரகன் பரிவனாகின காலே தமை துமா கியான் எதுமா கதாவே அவசான பிட்டுவே விசுவெனி விட்டுவே பலவெனி சேதி எதுமா ஏ சார்த்தக்கரகன் பரிவிச்ச இங்கே குத்கியரும் எதுமா கியனவா எம பக்ஷ கிரியாத்மக வியூத்தே இதுமக்கியமா ஜாதிக ஆண்டு சதுமுலாத்மன்னே எக்கினக்க வெனஸ் திருஷ்டிகோணி தேசபாலன பக்ஷவலின் எம பக்ஷ கிரியாத்மக வியூத்தே புதுன் மகான்சே பென்வாதுன் பரிதி வஜ்ஜீன் மென் சமகிய சா சாக்சாவ பெறதறிவு நம் வஜ்ஜீன் அனுகமனேக்கல கிரியாமார்க சபேலசம அபத அனுகமனேக்கல யுத்துவெமு இதுமா கியன்னேக்காய் இதுமா ஜனாதிபதி வர ஹெட்டியட்ட சாக்சாமய கிரியாதாம துளின் பிரசிசகன பிசதகன கட்டயுத்து கலா அனைக் சியலும தினா தேம கரானங் அது மே தத்வய மீட்ட வடா வினஸ்வன்ன புலுவாங்கி எனக்கு தமிழ் இதுமா இதுமாகே மே பிரதிபத்தி பிரகாஷின் பிரகாஷகர சிதி அது சபாபதி துமணி திமல ஜாதிக்கு சந்தானி அப்பைய ஆதரின் மித்திரவருங்கே கதாவை முகத்து கியூவி ஏ திகிந்துகிற முக்கியாண்டே மே பிரதிபத்தி பிரகாஷ துல இதுமால பலாபுரட்சி வச்சதே நேக்கியன காரணே மம திமல ஜாதிக்கு சந்தானி மந்திரி துமாரடு கியன்னோனி எதுமாலா தன்வா டிலான் பரேரா கே தேசபாலனி முகக்து கேல எதுமாலா தன்வா இதுமாலாகே பிரஷ்னவினி மம பெனின் ஹேட் இத்தியாசே புறா பெனி ஹிட்டு ஹேட் மட்ட சிங்கல கொட்டியா கேல கியத்தித் வியாரமாதி பாக்கிகட நெகல மட்ட பஹ அதிம்பையும் பஹரதுன்ன மன் தமுன்னான்சிலாகே பிரஷ்னவினி பெனி ஹிட்டியா கேல மம தமுன்ன பெனி ஹிட்டியா ஹபை திமல ஜாதிக சந்தானி மத் மந்திர தமுன்ன மன் கியண்ட கமதி தமுன்னான்சிலாகே பிரஷ்னவினுவின் அப்பி வகே உதேஹம பெனி இந்திதி தமுன்னான்சிலா மே பகுகிய மாச திகாமாரத்துன காலே துல சமஹர கத்த தீந்து தமுன்னான்சில அவாசியத பலப்பயவகிய திமலஜாதிக சந்தானிய துல පහුගිය මාස දෙකහමාරක තුනක කාලය තුළ ක්‍රියාත්මක වුණේ දෙමළ ජාතියේ ඒ මිනිසුන්ගේ අයිතිවාසිකම් ක්‍රියාත්මක කර ගැනීම සඳහා වැඩපිළිවෙලක්ද? එහෙම නැත්නම් එක්සත් ජාතික පක්ෂයේ පුද්ගලයන් එක්කෙනෙක්ගේ දෙන්නෙක්ගේ මනදොල පුරවා ගැනීම සඳහා පෞද්ගලික න්‍යාය පත්‍රයක අනුව දෙමළ ජාතික සන්ධානය ඇතුලේ සමහර අය දෙමළ ජාතික සන්ධානය මෙහෙවීමක්ද? තමුන්නාසලේ ප්‍රශ්නේ අහන්නට ඕනේ. තමුන්නාස නායකත්වයෙන් අහන්න ඕනේ. අපේ පක්ෂය ගිය විශ්වාසභංග යෝජනාව වෙලාවේ හැසුරුනේ මේ රටේ දෙමළ ජාතීන්ගේ අයිතිවාසිකම් දිනා ගන්නා වූ පක්ෂයක් හැටියටද? එහෙම නැත්නම් තමුන්නාසල හැසුරුනේ එක්සත් ජාතික පක්ෂයේ නායකත්වය මොන මොන වැඩ කළත් මොන මොන වැඩ නොකළත් ආරක්ෂා කරනවා කියන පදනමෙන්ද? තමුන්නාසලගේ පක්ෂය තුළ එක්කෙනෙක් දෙන්නෙක් ඉන්නවා තමුන්නාසලගේ පක්ෂය ප්‍රතිපත්ති පැත්තකට දාලා මුළු පක්ෂයම මුළු දෙමළ සන්ධානයම එක්සත් ජාතික පක්ෂයට යට කරන්න උත්සාහ කරන ඒ උත්සාහයන්ට දෙමළ ජාතික සන්ධානය හසුවීමේ ප්‍රතිඵලය තමයි අද තමුන්නාසල භුක්ති විඳින්නේ. ඒ නිසා යම්කිසි විදියකින් මේ පහුගිය මාස කීපය තුළ තමුන්නාසලගේ ප්‍රශ්නවලට විසඳුම් ලැබීමේ ප්‍රමාදයක් තිබුණා නම් ඒ ප්‍රමාදයට මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න පක්ෂ විපක්ෂ සියලු දෙනාම අඩු වැඩි වශයෙන් වග කියනවා වගේම තමුන්නාන්සලත් ස්වයං විවේචනාත්මක ඊට වග කියවන්න ඕන බව කණ්ණාඩියක් ඉදිරියට ගිහිල්ලා කියන්නට ඕන වග ඉතාම ගරුත්වයෙන් සහ මිත්‍රශීලීව තමුන්නාන්සල මා කියන්න කැමති. ගරු මුලසුන් සභාපතිතුමනි, අද මහින්ද සමරසිංහ මගේ මිත්‍රයා දිගින් දිගටම ප්‍රකාශ කරමින් කියා සිටින උත්සාහ කළේ සම්මුතිවාදී ආණ්ඩුව තුළ තවදුරටත් රැඳී ඉන්නට තියෙන කාරණා මොනවද කියලා. සභාපතිතුමනි, එතුමා සියලු කාරණා කියන එක කාරණා අමතක කළා. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය පක්ෂයක් හැටියට එහි මධ්‍යමකාරක සභාව විසින් පත් කරපු නිමල් සිරිපාල සිල්ලමැතිතුමාගේ නායකත්වයෙන් යුක්ත කොමිටුව මහා බැංකුව පිළිබඳව ඇතිවෙච්ච ඒ ප්‍රශ්නයේදී නිර්දේශ කළපු නිර්දේශ 13ක්ම අගමැතිතුමාට එරෙහිව යෝජනා කරපු විශ්වාස වංගේ කරුණු 15 ඇතුළේ තිබුණා. ඒ කරුණු 13ම මහින්ද සමරසිංහ මැතිතුමත් පක්ෂයේ මහලේකම් දුමින් දිසානායක මැතිතුමත් සන්ධානයේ මහලේකම් මහින්ද අමරවිල සියලු දෙනාම පිළිගත්තේ අපේ පක්ෂයේ නිමල් සිරිපාල ඇමතිතුමාගේ සභාපතිත්ව කොමිටුවකින් නිර්දේශ කරපු කරුණු 13ක්ම විශ්වාස වංග යෝජනාවේ තියෙනවා නම් අපි කොහොමද ගරු සභාපතිතුමනි රෙදි ඇඳගෙන ඒ විශ්වාස වංග යෝජනාවට විරුද්ධ වෙන්නේ? ඒ නිසා අපිට තිබුණේ හෘද සාක්ෂිය දේශපාලන පිළිබඳ ප්‍රශ්නයක්. ඒ නිසා අපිට සිද්ධ වුණා ඒ පක්ෂයේ මධ්‍යමකාර සභාව නිර්දේශ කරපු ඒ නිර්දේශයන් 13ක්ම තියෙනා වූ ඒ විශ්වාස වංග යෝජනාවට පක්ෂ වෙන්න. මොකද ඒක පක්ෂ විය යුතුමයි. පක්ෂ විය යුතුමයි. ඒකට විරුද්ධ වුණා එක්සත් ජාතික පක්ෂයේ මන්ත්‍රියෝ. හැබැයි අද මේ විවාදය තුලත් එක්සත් ජාතික පක්ෂයේ මන්ත්‍රීවරු එක්සත් ජාතික පක්ෂයේ විරුද්ධ වෙච්ච මන්ත්‍රීවරුන්ට වඩා ස්තුති කරේ, ඇගෙයිමට ලක් කරේ අර ගෙදෙට්ට වෙලා ඡන්දය පක්ෂ හෝ විරුද්ධව නොදුන්නු අය. අයි ඒකට හේතුව? ඒකට හේතුව එයා හිතනවා විරුද්ධ වෙච්ච වයට වඩා අගමැතිතුමා බේරා ගැනීමට කටයුතු කළේ පක්ෂව හෝ විපක්ෂව ඡන්දය නොදී ගෙදෙට්ට වෙලා හිටපු අය කියලා. නැත්තම් ඇත්තටම බලනවා නම් අපි 16 දෙනා සම්මුතිවාදී ආණ්ඩුව ඉදගෙන විශ්වාස භංග යෝජනාවට පක්ෂ වුණා. තව 23 දෙනෙක් විරුද්ධ වුණේ නැහැ. ගෙදෙට්ට වෙලා හිටියා. ඉතින් විරුද්ධ වුණ තමුන්නාසලට වඩා ගෙදෙට්ට වෙලා හිටි 23 දෙනා ලොකු වෙන්නේ ඇයි? ඒ සමහර අය හිතනවා ඒ 23 දෙනාගේ ක්‍රියාදාමය තමයි අගමැතිතුමා වැඩියෙන් ආසන ආරක්ෂා කරපු ක්‍රියාදාමය කියලා. ඉතින් ඒ නිසා තමයි අපි දිගින් දිගටම කියන්නේ. විජේපාල හෙට්ටියට මන්තුමා කියන්නේ දුනා විශ්වාස භංග යෝජනාව අගමැතිතුමා සුවිශේෂ වූ ජයග්‍රහණයක් කළා කියලා. හැබැයි මම කියනවා මෙතන ඉන්නවා එක්සත් ජාතික පක්ෂයේ මන්ත්‍රීතුමාලා අපේ මිත්‍රයෝ තමුන්නාන්සේලා හදවත තට්ටු කරලා විශ්වාස භංග යෝජනාවේ ගණන් හදලා බලන්න. කතානායකතුමා අයින් වුණා 224යි. 122ක් විශ්වාස භංග යෝජන විරුද්ධයි. එයින් 16ක් තියෙන්නේ එකේ. එයින් 16ක් තියෙන්නේ එකේ. ඒ 16 අයින් කරාම ඒ කියන්නේ ඉතුරු වෙන්නේ 106යි. පක්ෂව 76යි. නාඹුවය 26යි. නාඹුවය 26යි 76 එකතු වුණාම 102යි. TN එක නැත්තම් 106යි 102යි. ඒ කියන්නේ එක්සත් ජාතික පක්ෂයෙන් 3 දෙනෙක් ආවනම් ගාන හරි. ඒ නිසා ගණන් පෙන්නලා TN එකත් සහයෝගය අරන් ගණන් පෙන්නලා සඳානේ ඉන්න මන්ත්‍රීවරුන් ගෙදර හිටපු එක ගැනත් ගණන් පෙන්නමින් වැඩි උද්දාමයට පත්වෙන්නට එපා. මොකද ඒක උඩ බලාගෙන කෙලගහකෙක් මැස් සිද්ධ වෙන නිසා. ඒ නිසා අපේ යෝජනාව උනේ හොඳයි ගණන් පෙන්නලා හරි අපේ 23 දෙනෙක් ගෙදර තියලා හරි TN එක තමන්ගේ තියෙන තමන්ගේ ජනතාවගේ අයිතිවාසිකම් පැත්තකට දාලා රනිල් වික්‍රමසිංහ මහත්මිය ආරක්ෂා කර ගැනීමට ඒ පක්ෂයේ මෙහෙවන අයට මෙහෙවන්න දීලා තමුන්නාසෙත් හිටගත්ත නිසා හරි දිනුන්නේ. ඉතින් අපි කියන්නේ දිනුන්නම් ඇයි තවදුරටත් සම්මුතිය දැන් බලේ තියෙනවා 122ක් තියෙනවා TN එකත් එක්ක. එහෙනම් අපි කියන්නේ ඒකයි තනියෙන් ආණ්ඩු කරන්න බලය කමෙන් ආණ්ඩු කරන්න පුළුවන් UNP ම කැබිනට් එකක් හදාගෙන ආණ්ඩු කරන්න පුළුවන් එහෙම බලය තියෙනවා. ඒ නිසා සභාපතිතුමනි අපි මේ වෙලාවේ පාර්ලිමේන්තුවේ 225ක් ජනතාව තෝරලා වෙලා තිබෙන්නේ හෘද සාක්ෂි එකඟව දේශපාලනය කරන්න. ඒ හෘද සාක්ෂියට විරුද්ධව දේශපාලනය කරනවා නම් ජනතාවගෙන් ඒකට සමාවක් ලැබෙන්නේ නැහැ. ඒ නිසා විශ්වාස භංග යෝජනාවට පක්ෂ විචාය හර්ෂකිකව පක්ෂ දුන්නා වගේම විරුද්ධව දුන්න අයත් ඒකට ඡන්දය දෙන්න ප්‍රතිසාක්ෂි එකඟව. පක්ෂව හෝ විරුද්ධව දෙන්නේ නැතුව ගෙදර හිටපු අයත් ගෙදර ඉඳගෙන TV එක බලාගෙන ඉන්න ඇත්තෙත් තමන්ගේ හර්ෂකික එකඟව වෙනට ඇති. හැබැයි කෙසේ වෙතත් අවසානයේ මේ විශ්වාස භංග යෝජනාව හරහා අපි ජනතාවට දුන්නු පණිවිඩයක් තිබුණා. ඒ තමයි ජනාධිපතිතුමා මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශය කියන්නේ. එතුමා මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ කරුණු 16ක් කියනවා. ඒ හරියට නිකන් ඒ කරුණු 16ම සම්මුතිවාදී ආණ්ඩුවේ එළියට ආපු අපේ 16 දෙනාට 16 දෙනාගේ ක්‍රියාමාර්ගේ හරි කියනවා වගේ තමයි කරුණු 16ම කියන්නේ. එතුමා පැහැදිලිවම මෙහි 13 වෙනි පිටුවේ කියනවා අල් සමස්ත ශ්‍රී ලංකාව දිනේ ඉල්ලා සිටින්නේ සෞභාග්‍යයේ නිදහස අත්පත් කර ගැනීමයි. අල්ලසට දූෂණයට නාස්තියට එරෙහිීමේ ජාතියක අනාගතය සඳහා වූ ආත්ම ආරක්ෂාව යන්නේ එක. එතුමා කියනවා මේ අවුරුදු එකහමාරේවත් අපි අල්ලසට දූෂණයේ නාස්තියට එරෙහිවෙමු කියලා. ඊළඟට එතුමා 14 වෙනි පිටුවේ ඉඳලා 15 පිටුවට කරුණු 15ක් කියනවා. 15 එකයි 16යි. එතුමා කරුණු 16ක් මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ ඉස්මත්තට අරගෙන කියනවා අපි ඉස්සරහට යන්න ඕන මෙන්න මේ කරුණු 16 මත කියලා. හරියට සම්මුතිවාදී ආණ්ඩුව ඉඳලා එළියට ආපු 16 දෙනා මැයි 8 වෙනිදා පටන් ගත්ත අරගලයට සමාන සංඛ්‍යාවක් තමයි ඒක. මැයි 8 16 දෙනෙක් එළියට එනවා. අපි 16 දෙනා එළියට එන්නේ මේ කරුණු 16ම තමයි. එතුමා මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශය කියන්නේ ඒ කරුණු 16 ගැනම තමයි. මොකද ඒ කරුණු 16 තාම ඉෂ්ට වෙලා නැති නිසා. ඒ නිසා අද ජයම්පති වික්‍රමතුමා මේ සභාවේ මහා විශාල බොරුවක් කිව්වා. එතුමා කිව්වා මේ රටේ ජාතික සහජීවනය ඇතිකරන්ට ඇතිකිරීම සඳහා මේ රටේ ප්‍රධාන ප්‍රශ්න විසඳීම සඳහා අලුත් ව්‍යවස්ථාවක හෝ ව්‍යවස්ථා සංශෝධන ගුමනාවක් තියෙනවාය. ඒ සඳහා පත්කරපු මෙහෙයුම් කොම නිකම් පත් කරලා වැඩක් නැත. ඒ ගැන නායකත්වය උනන්දු වෙනට ඕනේ. දෙයනේ ජයම්පති මහත්තයා කොහෙද හිටියේ? ජයම්පති මහත්තයා ගෙදර බුදියගෙන හිටියාද? ඒ ස්ටියරිං කමිටිය, ඒ මෙහෙයීමේ කමිටිය මාස ගාණක් රැස් වෙලා උපකමිටු හදාගෙන ඒවා රැස් වෙලා ඒවා සාකච්ඡා කරලා ඒවගේ වාර්තා මෙහෙ ගෙනල්ලා ඒවා සාකච්ඡා කරලා විවාද කරලා ප්‍රශ්න මතු වුණාම ජනාධිපතිතුමත් මැදිහත් වෙලා කටයුතු කරනකොට එතුමා කොහෙද හිටියේ? නෑ, එතුමාට තියෙන ප්‍රශ්නේ ඒක නෙමෙයි. එතුමාට තියෙන ප්‍රශ්නය එතුමාගේ හිතේ තිබිච්ච වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන්න බැරි වුණා. 19 වෙනි සංශෝධනයේ ගේනකොට 19 සම්මත වුණේ 44 දෙනෙක් UNP ආණ්ඩුවේ හිටියේ. 160ක් හිටියේ එක්සත් ජනතා නිදහස් සන්ධානයේ. මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා පැය 72ක් පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා මේ පාර්ලිමේන්තුවේ සිටමින් අර 44ට 160 ගානේ එකතු කරපු නිසා තමයි 19 වෙනි සංසදය අපිට සම්මත කරන්න පුළුවන් උනේ. හැබැයි ජයම්පති වික්‍රමරත් මහත්තයාගේ ඔළුවේ තිබුණේ ඒක නෙමෙයි. සම්මත වෙච්ච 19 නෙමෙයි ඔළුවේ තිබුණේ. ශ්‍රේෂ්ඨාධිකරණයට ගිය සම්පූර්ණ 19 ඔළුවේ තිබුණේ. ශ්‍රේෂ්ඨාධිකරණය විසින් 19 වෙනි සංශෝධනය හෙම්පිටින්ම ගේන දුන්නේ නැහැ. කෑල්ලයි ගේන දුන්නේ. ඉතුරු කෑල්ල ගේනවා නම් ජනමත විචාරණයක් ඕනේ කියලා කිව්වා. ඒ ඉතුරු කෑල්ල ගෙනාවා නම් අද තත්ත්වය කොහොමද? මේ 19 වෙනි සංශෝධනය කොටසක් නැතුව සම්මත කරපු කොටසෙන් අද අගමැතිතුමා එක්ක ඉල්ලාස් වෙන්න ඕනේ. එහෙම නැත්නම් මිය යන්න ඕනේ. එහෙම නැත්නම් කවුරු හරි එතුමා නැත්නම් එතුමාව කිසිම විදිහකින් අයින් කරන්න බෑ. ජනාධිපතිතුමාට විරුද්ධ දෝෂාවයක් කියන්න පුළුවන්. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ කාලේ තිබිට විධායක ජනාධිපති ධූරයේ බලතල අඩු කරේ විධායක ජනාධිපතිකම තනි බලයක් සහිත එකක් නිසා. හැබැයි ඒ තනි බලයක් සහිත එකක් දෝෂාභියෝගයෙන් පරද්දන්න පුළුවන්. හැබැයි 19 වෙනි සංශෝධනයෙන් පස්සේ මේ තියෙන ව්‍යවස්ථාව අනුව අගමැතිතුමාව විශ්වාස භංගයකට එළවන්න බෑ කියලා තමයි වජිර අභිවර්ධන මැතිතුමා විශ්වාස භංග යෝජනාව කාලේ කිව්වේ. ඒ කියන්නේ එක්කෝ මිය යන්න ඕනේ, එක්කෝ එතුමා කවුරු හරි මිය යවන්න ඕනේ, එහෙම නැත්නම් ඉල්ලාස් වෙනට. ඉතින් එතකොට අර තිබිච්ච මහා විධායක බලයේ ජනාධිපතිකමට වඩා බලගත් කෙනෙක්ද 19 වෙනි සංශෝධනය නිර්මාණය කරපු අගමැතිකම? පුද්ගලයා නෙමෙයි අගමැතිකම. ඊටත් වඩා බලගත් එකක් නිර්මාණය කරන ජයම්පති රණෝ කළ තිබුණේ. ඒකයි ජයම්පති වික්‍රමත්‍රාද අර භූමි තෙල් ගාපු ගැරන්ඩියා වගේ අපි මෙහෙයුම් කමිටුවේ කරපු කාර්යභාරය, උපකමිටු කරපු කාර්යභාරය තියෙන්නේ පක්ෂයේ සම්බන්ධ මැතිතුමාගේ ඒ මධ්‍යස්ථ නායකත්වය හරහා අපි ආපු මැද තැන් සියල්ල අමතක කරලා දාලා අද කෑ ගහන්නේ. ඇයි? එයාගේ ඔළුවේ තිබුණේ වෙන එකක් නිසා. ඒ නිසා යම් කිසි විදියකින් මේ මෙහෙයුම් කමිටුව හරහා ව්‍යවස්ථාව වෙනස් කිරීමේ කාරණේදී බලයේ බෙදීම, මැතිවරණ ක්‍රම වෙනස් කිරීම, විධායක ජනාධිපති ක්‍රම වෙනස් කිරීම ඕන තිබුණේ. මම අහනවා මගේ TN එකේ මිත්‍රයන්ගෙන්, ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය අපි තමුන්නාන්සලට කිව්වා විධායක ජනාධිපති ක්‍රමය වෙනස් කිරීම කියන කාරණයට තුනෙන් දෙක බලයට අමතර ජනමත විචාරණයක් ඕනේ. හැබැයි බලයේ බෙදීම 13-8 කරන්නත් මැතිවරණ ක්‍රම වෙනස් කරලා තුනෙන් දෙකක් ඇති මේ දෙක කරමු කියලා කිව්වා. එතකොට දෙමළ ජනතාවගේ ප්‍රශිෂණයනෝ 13 වන ආණ්ඩුවේ සම්පූර්ණයෙන් බලය බෙදෙනවා, මැතිවරණ ක්‍රම වෙනස් වෙනවා. හැබැයි සුවන්දිරන් මහත්තයා දිගටම කිව්වා නැහැ, ඒ දෙක විතරක් මදි, විධායක ජනාධිපති ක්‍රම දෙකම අහෝසි වෙනට ඕනේ කියලා ජනමත විචාරණයක බිල්ලව මැව්වා. ඒ නිසා දෙමළ ජනතාවට අවශ්‍ය කරන දේ සිද්ධ වුණේ නැහැ.
ගරු මන්තුමා කාලය අවසන්යි,
මම අවසන් කරනවා. ඇයි ඒ? සුමන්දිරන් මන්තුමාට ඕන කරලා තිබුණේ මේ රටේ දෙමළ ජනතාවට අවශ්‍ය කරන්නා වූ පිසුසුමක් ගෙන එන නෙවෙයි, මේ රටේ සමස්ත ජනතාවම ඉල්ලා සිටින මැතිවරණ ක්‍රමයක් කරන්න නෙවෙයි. එතුමාට ඕන කරලා තිබුණේ විධායක ජනාධිපති ක්‍රමය අහෝසි කරන්න. ඇයි? විධායක ජනාධිපති ක්‍රමයක ඡන්දයකදී එක්සත් ජාතික පක්ෂයට තාම තනියෙන් අපේක්ෂකෙක් දාලා දිනන්න බෑ. ඒ නිසා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගේ මනදොල පුරවන්නේ එතුමා TN එකත් ගුණාට ඇඳු. ඒ නිසා තමයි ජයම්පති වික්‍රමනාත් මහත්මයා කියන විදිහට ජනාධිපතිතුමා හෝ වෙනත් නායකයෙක් නිසා නෙමෙයි TN එකත් ගුණාට අඳගෙන ජයම්පති මහත්තයාත් අර දක්කන බාණේ එක්කෙනෙක් හිටි ඉඳගෙන තමයි මේ මැතිවරණ ක්‍රමය බලය බෙදා ගැනීම සහ විධායක ජනාධිපති ක්‍රමයේ මෙන්න මේ ක්ෂේත්‍ර තුනම අල්ලගත්ත ව්‍යවස්ථා සංශෝධනයේ පියවරෙන් පියවර සම්මත කර ගැනීම වැළැක්වේ කියන කාරණය මා පැහැදිලිව කියන්න ඕනි. අවසාන වශයෙන් ගරු සභාපතිතුමනි, අපි මේ වෙලාවේ අතිගරු ජනාධිපතිතුමාගේ මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ තියෙන එතුමාගේ බලාපොරොත්තු වෙන කරුණු 16 මේ අවුරුදු එකහමාර තුලවත් සාර්ථක කරගන්නට මේ අලුත් සම්මුතිවාදී ආණ්ඩුවයි කියා ගන්න ආණ්ඩුවට ශක්තිය ලැබෙන්ටයි කියලා ප්‍රාර්ථනා කරනවා. අපි 16 දෙනා ආණ්ඩුවේ හොඳ වැඩවලට හොඳයි කියනවා. හැම එකටම විරුද්ධ වෙන්නේ නැහැ. හැබැයි ආණ්ඩුවේ වැරදි වැඩවලට සමහර අය විපක්ෂයදල කරනවා වගේ බොරුවට විරුද්ධ වෙමින් නෙවෙයි, ඇත්තටම විරුද්ධ වෙන්නත් කටයුතු කරනවායි කියන මතක් කරමින් අතිගරු ජනාධිපතිතුමාගේම ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ 16 වෙනි පිටුවේ 3 වෙනි පරිච්ඡේදය උපුටා දක්වමින් මගේ කතා අවසන් කරන සූදානම්. මම උපුරා දක්වනවා. උතුම් මාතෘභූමියට අවංක සේවයක් කළා යන හැඟීම හෘද සාක්ෂිය මේනතුරු හඬගා කියන වැඩකොටසක් ඉටු කිරීම අපේ අපේක්ෂාව විය යුතුය. ඒ වෙනුවෙන් අපි අපගේ අනාගතය වෙනුවෙන් කැපවෙමු. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි හොන්ඩබල් සාන්ති ස්කන්ද රාජා.
சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி. தலைமதாங்கம் கௌரவ உறுப்பினர் அவர்களே, மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களின் கொள்கை விளக்க உரையின் மீதான விவாதத்திலே இன்று எமக்கு முன் உரையாற்றிய பல உறுப்பினர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறியிருந்தார்கள். எனக்கு முன் உரையாற்றிய கௌரவ அமைச்சர் மஹிந்த சமரசிங்க அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது எங்களுடைய கட்சியின் கௌரவ கோடீஸ்வரன் அவர்கள் இந்த விளக்க உரையை வாசிக்கவில்லை, இதில் என்ன கூறியிருக்கின்றது என்று அவருக்கு தெரியாமல் உரையாற்றி விட்டு சென்றிருக்கின்றார் என்று கூறினார். இந்த சபையிலே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையை ஆற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஆளுங்கட்சியிலே இருந்த பல உறுப்பினர்கள் குரட்டை விட்டு நித்திரை கொண்டதையும் எங்களுடைய கூட்டமைப்பின் அனைத்து உறுப்பினர்களும் ஜனாதிபதி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், என்னத்தை சொல்லப்போகின்றார்கள் என்று ஆர்வமாக அவதானித்து கொண்டிருந்ததையும் இந்த சபை அறிந்திருக்கும். அது பின்பு கௌரவ டிலான் பெரேரா அவர்கள் இங்கு உரையாற்றுகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்கின்றது, தமிழ் மக்களின் அபிலாசைகளை அடகு வைத்து இங்கு இந்த அரசை காப்பாற்றுகின்றது என்று மிகவும் அப்பட்டமான பொய்களை கூறி சென்றிருக்கின்றார். மாண்புமிகு ஜனாதிபதியவர்களின் உரையிலே நீண்ட காலமாக புரியோடி போயுள்ள இடப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு உருவாகியுள்ள இந்த சந்தர்ப்பத்தை ஜனாதிபதி அவர்கள் சரியாக பயன்படுத்தக்கூடியவாறு சில வழிமுறைகளை சில கொள்கைகளை முன்வைப்பார் என்ற எமது மக்களின் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இது பற்றி அவர் தெளிவாக வெளிப்படையாக எதுவும் கூறாமை எமக்கு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருபொழுதும் எந்த கட்சிக்கோ அல்லது மக்களுக்கோ மக்களுக்கு துரோகம் செய்கின்ற வகையில் நடந்து கொள்ள மாட்டாது. இந்த இனப்பிரச்சனை தீர்விலே அரசியல் வரலாற்றிலே ஐக்கிய தேசிய கட்சி ஒரு தீர்வை கொண்டு வந்தால் அதனை கிழித்தறியும் சுதந்திர கட்சி. சுதந்திர கட்சி ஒரு தீர்வு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதை கிழித்தறியும் ஐக்கிய தேசிய கட்சி. ஆனால் வரலாற்றின் முதல் தடவையாக இந்த இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்கின்ற வகையிலே இந்த பாராளுமன்றம் ஒரு அரசியல் சபையாக ஆக்கப்பட்டு அதற்கான தீர்வுக்கான பலவேறு விதமான நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதனை உடைத்தறிந்து விட்டு வெளியிலே சென்று விட்டது என்று சர்வதேசம் நாளை எங்களை குறை கூறக்கூடாது என்பதற்காகத்தான் எத்தனையோ துன்பங்கள் துயரங்களை சுமந்து கொண்டு நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இதனை இந்த ஆளுங்கட்சியினர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். இதனை விடுத்து தங்களுடைய அரசியலுக்காகவோ தங்களது மக்களிடம் தாங்கள் இந்த மக்களை காப்பாற்றுகின்ற வகையிலே பல்வேறு விதமான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று செல்வாக்கு பெறுவதற்காகவோ தமிழ் தேசிய கூட்டமைப்பை மிகவும் இழிவான வகையிலே உரையாற்றுவதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் திட்ட தெளிவாக தீர்வு திட்டங்கள் பற்றி எதுவும் கூறாது விட்ட அதே வேளையிலே அவரது உரையிலே பல்வேறு விதமான நலநோன்பு நடவடிக்கைகள் பற்றி அவர் விரிவாக பக்கம் பக்கமாக எழுதி வாசித்திருந்தார். அந்த வகையில் வறுமை ஒழிப்பு, விவசாய அபிவிருத்தி, கல்வி அபிவிருத்தி, சுகாதார நலநோன்பு நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு துறைகளை அவர் தொட்டு இதுவரை அரசு ஆட்சிக்கு வந்ததன் பின்பு தன்னால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் எது என்பதை அவர் மிகவும் விரிவாக கூறியிருந்தார். ஆனால் இந்த இடத்திலே எமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. இவ்வாறான இந்த அரசனுடைய செயற்பாடுகள் நாடு முழுவதற்குமான ஒரு ஜனாதிபதியாலே மேலெடுக்கப்பட்ட செயற்பாடுகளா, அல்லது வடக்கு கிழக்கை தவிர்த்து ஏனைய மாகாணங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகளா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. பிள்ளைகளை பாதுகாப்போம் என்ற தேசிய வேலை திட்டத்தை பற்றி அவர் கூறியிருந்தார். ஆனால் இந்த வடகிழக்கிலே யுத்தத்திலே தாய் தந்தையை இழந்து தவிக்கின்ற இந்த பிள்ளைகளை பாதுகாக்கின்ற வகையிலே இந்த அரசு விசேடமாக என்ன செயற்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றது? இந்த சிறு பிள்ளைகளையும் பயங்கரவாதிகளாகவா இந்த அரசு பார்க்கின்றது? பேண்டகு அபிவிருத்தி அடையும் பயணம் என்று ஒரு வசனத்தை அவர் அங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பேண்டகு அபிவிருத்திக்கான பயணம் வடக்கு கிழக்கு தவிர்ந்த பயணமா? இந்த வடக்கு கிழக்கிலே யுத்த காலத்திலே கைவிடப்பட்ட கைத்தொழில் சாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படாத 10 வருடங்களாக பயணிக்கின்ற இந்த வேளையிலே எவ்வாறு இந்த நாட்டிலே ஒரு பேண்தகு அபிவிருத்தியை ஆகவே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறான தன்னுடைய கொள்கை பிரகடனத்திலே அவர் முழு நாட்டுக்குமான ஒரு ஜனாதிபதி என்ற போர்வையிலேயே தன்னுடைய கருத்துக்களை பிரகடனங்களை முன்வைத்தாரா? இந்த யுத்தத்திலே நொந்து போய் இருக்கின்ற இழந்து போய் இருக்கின்ற எங்கள் தமிழ் இனம் மீண்டு வர வேண்டும், நல்லிணக்கத்தோடு ஒரு சுமூகமான நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அரசு என்ன நடவடிக்கைகளை முன்வைத்தது என்பதனை பற்றியும், இனிவரும் காலங்களிலாவது இந்த நிலைமை மாறக்கூடிய ஒரு சூழலில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் தனது கருத்துக்களை முன்வைக்காத ஏக்கமே எங்களிடம் இந்த கொள்கை பிரகடனத்தில் எதுவும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கர்வ ஆனந்த அழுத்து முக்கியமான
మూలాసని గారు, సభాపతిని, జనాధిపత్యమ పార్లమెంటు నవ సచివాలయ ఆరంభ కర్ల ఎదాయి కరణలద ప్రతిపత్తి ప్రకాశ గణ కరణలద మే వివాదే అదహత్ దక్కిమట అవస్థావ లబాదీం పిలిబందువ ఉపతుమాట మా ప్రథమ కొట స్తుతివంత వెనువ అత్యన్మ మే రటే దేశపాలన ఇతిహాసియ గత్తహమ తట్టుమారు క్రమే అటతే మే రటే పాలక పక్ష పత్కరగన్న రటావక్ తుల అటే వ్యవస్థ వెనస అణువ దీర్ఘకాలయ జనాధిపతి వరయ కటతే మే రటే పాలన క్రమే దిగిందిగట గలాయన అవస్థావక మం హితన్నే అద మేరటే జనతా హురువలా తీన వెడ పిలివెల సహ ఉంగే బలాపొరుత్తున్ దిహా కల్పనా కర్ల బెలువహమ అద మేరటే జనతావట దీర్ఘకాళీనవ జనతావగే హితసువ పినిస యమ్రజయ క్రియాత్మక వెనవనం మం హితన్నే జనతావ బహుతరయ మేరటే జనతావ ఏ రజయన్ గెనియన వెడ పిలివలల్ అనుమత కర్ల నెత ఏ ఇతిహాసేత వర్తమానే దేవాలు సిద్ధవెలతీన్ ఉదాహరణ గత్తోత్ అపే రటే బహుతర జనతావక్ బలాపొరుత్తున్నే ఎదావేల ఎదినిదావేల ఎదాట సతుటు ఎంట పులువాంగ్ ఆకారే యమ్ దేవక్ లెబెనవనాంగ్ సతుటు ఎన జనతావక్ తమై మే రటే ఇన్ ఎతకొట అపి మే యహపాలన రజయ పత్తుల శ్రీలంక నిదహస్ పక్షే ఎక్సత్ జాతిక పక్షే మే గెనయంట యన వెడపిలివెల యం జనతావక్ అనుమత కర్లనే పహుగే పలాత్పాల మెతివరణే హా సంసంతని క్రియమేది పలాత్పాల మెతివరణేది అపిట దీపు జనవరమ నెతివెలతీన జనతా ప్రతిక్షేప కర్లతీను మం హితాన్ని మీరు అటే జనతా బలాపురుత్వన్ని ఇత ఎదినిద రసవత్తు దేవల్ సహ వర్ణవత్ సహ సూందవత్ దేవాళ్ళు తమై ජනතාව කැමති වෙලා ඉන්න. අපි බෙදෙන පිඟාන ලොකු නම් ඒකට කැමති වෙනවා. සුවඳ හමනවා නම් ඊට වඩා කැමති වෙනවා. ඒ වගේම ඒක රසවත් නම් තවත් කැමති වෙනවා. හැබැයි ජනාධිපතිතුමත් අගමැතිතුමත් දෙන්න යන්නේ දීර්ඝ කාලීන වැඩපිළිවෙලක් රසවත් ආහාර සුවඳවත් ආහාර සහ විශාල පිඟානකට වඩා වස විසෙන් තොර පෝෂණයෙන් පූර්ණ වූ ආහාර වේලක් ජනතාවට ලබා දීම සඳහා ඒ පසුබිම හදනකොට ජනතාවයකට කැමැත්තක් දක්වන්නේ නැහැ ගරු සභාපතිතුමනි. මේකයි ඇත්ත කතාව. මේ තුලින් තමයි පහුගිය පළාත් පාලන මැතිවරණය ගත්තාම අපිට පස්සට යන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. ඒ වගේම පහුගිය 1956 සිට 1977 වේ වකවානුව තුල ආණ්ඩු වෙනස් වීම තුලත් මේ කාරණේ තමයි ජනතාව ආණ්ඩු වෙනස් කරන්න මූලිකව ප්‍රයෝජනයට ගත්තේ ගරු සභාපතිතුමනි. 8-8 දෙන්නම් කිව්වා, හාල් සේරු 2 දෙන්නම් කිව්වා, හදෙන් හාල් ගෙනල්ලා දෙන්නම් කිව්වා. මේ බඩ පුරවා ගැනීමේ මූලික පරමාර්ථය මිසක් මේ රටේ දියුණුව සහ දරුවන්ගේ අනාගතය සහ රටේ ස්ථාවරත්වය රටේ අනාගතය ගැන ජනතාව නොහිතන බහුතර ජනතාවක් මේ රටේ ඉන්නේ. මේ ජනතාව දිනා ගැනීම සඳහා මේ වැඩපිළිවෙල තුළ අපි මොනවද යෝජනා කරන්නේ කියන එක මේ ආණ්ඩු පවත්වා ගැනීම අවශ්‍යයි මේ රටේ මේ ස්ථාවර භාවය ආරක්ෂා කර ගැනීමට. හැබැයි මේ දේවල් දිගින් දිගටම ජනතාවගේ හිතසුව පිණිස අපි නොදුන්නොත් ආණ්ඩු වෙනස් කරනවා ජනතාව. මේක සිද්ධ වෙනවා ගරු සභාපති. එතකොට අපි බලාපොරොත්තු වෙන සියලු දේ එක රැයින් කඩා වැටෙනවා. මේක තමයි ඇත්ත කතා. ජනාධිපතිතුම ඉතා සත්භාවයෙන් මේ රටේ පාලන බලය අතට අරගෙන අපේ සහයෝගයෙන් එක්සත් ජාතික පක්ෂයේ විශේෂ සහයෝගය තුළින් අගමැතිතුමාගේ සහයෝගය තුළින් ජනාධිපතිතුමා මහා උත්සාහයක් දරනවා වෙන්න පුළුවන් මේ රටේ මේ ස්ථාවර භාවය සහ ජනතාවගේ හිත සුසු පිටිපස වැඩ කිරීම සඳහා. ඒ වගේම අගමැතිවරයා මහා දවන්ත උත්සාහයක් ගන්නවා වෙන්න පුළුවන්. හැබැයි රටේ ජනතාවට ඒක දැනෙන්නේ නැහැ. දැන් GSP සහනය මේ රජයමගින් ලබාගෙන තියෙනවා. හැබැයි රටේ ජනතාව මොනවද කියන්නේ? GSP සහනය ලැබුණා කිව්වම අපි ගමේ ගිහිල්ලා කතා කරපුවම මොන GSP සහනයද, අපිට ඕකෙන් වැඩක් නැහැ, අපිට පරිප්පු අඩු කරන්න කියලා කියන්නේ. මත්ස්‍ය සහනම ඉවත් කරලා අපිට මේ තුලින් මේ රටට විශාල ආදායමක් ලබා ගන්න පුළුවන්. ඉදිරියේදී මත්ස්‍ය කර්මාන්තය දියුණු වෙනවා, දීවර ජනතාවට මේකෙන් සිතසුව පිණිස සේවයක් ලැබෙනවා කියලා කිව්වහම අපිට පොල් ගෙඩියයි හාල් ටිකයි අඩු කරන්න මොන මත්ස්‍ය තහනම් දහනෝ. මේ රටේ එහෙම ජනතාවක් ඉඳද්දී ඒ ජනතාවගේ ඡන්දය වළංගුයි අපේ ඡන්දය හා සමානව. එනිසා අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයාට තියෙන වරප්‍රසාදයේම මැතිවරණයකදී සාමාන්‍ය ජනතාවේ ගමේ ඉන්න ඒ පුරවැසියාට තියෙනවා. ඒ එතුමන්ලා බලන්නේ ඒ වෙලාවේදී ඒ උත්තරේ හරියට දෙන්න. ඒක නිසා මම නැවතත් මතක් කරනවා පහුගිය පළාත් පාලන ඡන්දය ගැන අපි මීට වඩා වැඩියෙන් හිතන්න වෙනවා මේ ආණ්ඩුව පවත්වාගෙන යෑමට නම්. ජනාධිපතිතුමා මොනවා දේ හිතේ තිබ්බත් අගමැතිවරයා මොන දේ හිතේ තියාගෙන හිටියත් හැබැයි වෙන්නේ වෙන දෙයක්. එක රැයින් ආණ්ඩු වෙනස් කරන්න පුළුවන් ජනතාවක් මේ රටේ පිටිපස්සේ ඉන්නවා. ඒක නිසා ගරු මූලාසනයේ සභාපතිතුමනි, මේ සහජීවන ආණ්ඩුව බිහි කිරීම සඳහා වැඩිම දැවන්තම මහන්සියේ කැපවීම, ඒ සියලු දේ සිද්ධ කර එක්සත් ජාතික පක්ෂය කියන එක මේ රටේ සියලු ජනතාව පිළිගන්නවා, අපි ඔක්කොම පිළිගත යුතු තිබෙනවා. හැබැයි ඒ තුලින් බිහි කරපු ආණ්ඩුවේ ආණ්ඩුව බිහි කිරීමට මහන්සි වෙච්ච කී දෙනෙකුට සතුරු වෙන්න පුළුවන් අවස්ථාව ලැබිලා තියෙන්නේ? මොකද අපි ජනාධිපතිතුමා පත් කරලා එක් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයක් සමග මේ සභාග ආණ්ඩුව පිහිටවල, සහජීවන ආණ්ඩුව පිහිටවල මේකේ වැදගත් ඇමතිකන් රාශියක් එතුමන්ට ලබලා දීලා මේ සහජීවන ආණ්ඩුව ඉස්සරහට ගෙනියම සඳහා. මොකද හැමදාම එක්සත් ජාතික පක්ෂයේ ආණ්ඩුවක් පිහිටෙව්වොත් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ වෛරෙන් නැගිටින අවස්ථාව තමයි අපි දැක්කේ. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය ආණ්ඩුව පිහිටෙව්වොත් එක්සත් ජාතික පක්ෂය වෛරෙන් ක්‍රෝධයෙන් නැගිටින අවස්ථාවක් තමයි මේ ඉතිහාසයේ දැක්කේ. හැබැයි ලෝක ජනතාව ඒ වගේම ලෝක නායකින් ඒ වගේ මේ රටේ ජනතාව මේ රටේ නායකින් බලාපොරොත්තු වුණා ජනාධිපත්‍යමත් අගමැතිමත් එකතු වෙලා මේ පක්ෂ දෙක එකතු වෙලා මේ ගෙනියන සහජීවන ආණ්ඩුව තුලින් මේ රටේ ජනතාවට ඒ වගේම මේ රටේ ඉදිරි අනාගතයට යම්කිසි ස්ථාවරයක් හදයි කියන විශ්වාසය ජනතාව තුල තිබ්බා හැබැයි අද ඒක කාට නොදනවත් මහ පොළවේ අඩිය ගහගෙන මහා ජනතාවත් එක්ක ඉන්න මහජන නියෝජිතයෙකුට ඔබත් මහනුවර දිස්ත්‍රික්කයේ උඩුනුවර ආසනේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් හැටියට අපි මහනුවර දිස්ත්‍රික්කයේ මන්ත්‍රීවරු හැටියට වතු කරේ ජනතාව නියෝජනය කරන මන්ත්‍රීවරු හැටියට අපිට ඒක හොඳින් තදින් දැනලා තියෙනවා. ඒක නිසා අද වතු කරේ ගත්තාම වතු කරේ ජනතාව ඉතා කලකිරීමෙන් ඉන්නේ. එක්සත් ජාතික පක්ෂයට දිවි හිමියෙන් ඡන්දෙ දීපු වතු කරේ ජනතාව පහුගිය මැතිවරණයේදී මගේ කොට්ටාසය ගත්තාම සම්පූර්ණයෙන්ම ද්‍රවිඩ ජනතාවේ ඉන්න කොට්ටාසයක් බාර්කේපල් වෙස්සෝල් ඒ වගේම කඩියල්ලන හයිඩ්‍රි වෙන කොට්ටාස හැබැයි අපිට ජයග්‍රහණය කරන්න බැරි වුණා පොහොට්ටුව ජයග්‍රහණය කරා ඒ කොට්ටාස ඒක නිසා අපි බලවත් හිටපු ඒ වගේම බේරුවල වගේ තැන් අපිට අහිමි වෙලා තියෙනවා මුස්ලිම් ජනතාව වැඩිය වෙසෙනේ කොට්ටාස අපි හිතුවා අපි නිතරගෙන් දිනයි කියලා. හැබැයි එහෙම නෙවෙයි සිද්ධ වුණේ මිනිස්සු වෙනස් වෙලා ඒ නිසා මේ රටේ නායකයෝ දෙන්න එකට මං හිතන්නේ අපිට පේන ආකාරයට උඩින් එකට හිටියට යටින් එකට නැහැ. ඒ නිසා ජනතාව බලාපොරොත්තු වෙන ඒ දේවල් සියල්ල සිද්ධ කරන්න නම් මං හිතන්නේ TNL එක එදා අපිත් එක්ක එකතු වෙලා මේ ගෙනාපු ඒ දෝෂාභියෝගය ඒ විශ්වාසභංග යෝජනාව අපිට ජයග්‍රහණය කරන්න පුළුවන් වුණා. හැබැයි ඩිලාන් පෙරේරා හිටපු ඇමතිතුමා ඒ විස්තර කළ ආකාරයට ඔලුගෙඩි මාරු කරමින් මේ පාර්ලිමේන්තුවේ ඒ ගනුදෙනු කරන්න පුළුවන් වෙයි. හැබැයි රටේ මහ පොළොවේ තියෙන දේශපාලන තත්ත්වය ඉතා භයානකයි. ඒක නිසා තව කෙටි කාලයක් මේ යහපාලන ආණ්ඩු ඉස්සරහට ගෙනියන්න තියෙන්නේ. ඒ නිසා ඉතා අවබෝධයෙන් ඉතා වගකීමෙන් මේ නායකින් සහ අපි සියලු දෙනාගේ සහයෝගය ඇතුව මේ රජයේ ඉස්සරහට ගෙනියන වැඩපිළිවෙලක් හැදුවේ නැත්තම් මං හිතන්නේ ඉදිරි යේ තියෙන මැතිවරණවලදී ජනතාවගේ සහයෝගය මං හිතන්නේ බලාපොරොත්තු වෙන්න අමාරු වෙනවා. අපිට උතුර නැගෙනහිර ගත්තාම උතුර ගත්තාම නැගෙනහිර පළාත ගත්තාම මෙහෙම වතු කරේ ගත්තාම අපිට තිබ්බ ඒ සහයෝගය අඩු වෙමින් පවතිනවා අඩු වෙලා තියෙනවා පහුගිය මැතිවරණ ප්‍රතිඵල වලින්. ඒක නිසා මේ සියලු දෙනාගේ සහයෝගය ලබාගෙන තමයි ජනාධිපතිවරයා ජනාධිපති කිරීම සඳහා අපිට දහැකියාව ලැබුණේ. ඒ වගේම පාර්ලිමේන්තුව ජයග්‍රහණය කරලා එක්සත් ජාතික පක්ෂයට වැඩි ආසන සංඛ්‍යාවක් ලබා ගන්න හැකි වුණේ ඒ ජනතාවගේ සහයෝගය තුලින්. ඒක නිසා ගරු සභාපතිතුමනි අපි යෝජනා කරනවා මේ ඉදිරි කාලයේ තුලවත් රටේ ඉදිරි අනාගතය ගැන හිතනවා වගේම ඉදිරි ස්ථාවරය හදනවා වගේම මේ රටේ අහිංසක දුගී දුප්පත් ජනතාවක් ඉතා දුකින් කාලය ගත කරනවා එක්සත් ජාතික පක්ෂයට ඡන්දය දීපු. අද සමෘද්ධි ව්‍යාපාරය ගත්තාම මං හිතන්නේ සමෘද්ධි ලබනවා වාහන තියෙන මහා වතු තියෙන පිරිසක් සමෘද්ධි ලබනවා සමෘද්ධි ලබන්න ඕන මිනිස්සු ටික හූල් අයලමින් ගෙවල් වලට ඉන්නවා ඒ මිනිස්සුන්ට ලැබිලා නැහැ. ඒක නිසා කවුරු සමෘද්ධි අමාත්‍යාංශයේ ක්‍රියාත්මක කළත් නිසි ලැබිය යුතු ඒ අහිංසක ජනතාවට ඒ සහනයන් ලබා දීම සඳහා වගකීම රජයටයි පැවරෙන්නේ. නිසා රජයේ වගකී යුතු ජනාධිපතිවරු අගමැති සහ මේ රටේ කැබිනට් ඇමතිවරු සහ අපි එනිසා අපි සියලු දෙනාගේ සහයෝගය තුළින් ඒ ලැබිය යුතු නිවැරදිව සමෘද්ධි සහනාධාරය ගමේ අහිංසක ලැබිය යුත්තට ලබා දීමේ ඒ වැඩකටයුතු කළ යුතු තිබෙන ගරු සභාපතිතුමනි. ඒ වගේම
ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන්යි.
ගරු සභාපතිතුමනි හේතුව විතානගේ මන්ත්‍රීතුමා
විනාඩි පහක් ඔබතුමාට එකතු කෙරුවා.
මට තව තප්පර පහක් දෙන්න.
හා තප්පර විනාඩි ඉවර කරා. විනාඩි ඉවර කරා.
හොඳයි. එවනම් මගේ කතාව අවසන් කිරීම සඳහා මම බලාපොරොත්තු වෙන්නේ මේ අවස්ථාවේදී අද අපි මොන දේවල් මේ සභාව ඇතුළත කතා කරත් හූල්ලා එළන තමන්ගේ දරුවන්ගේ අධ්‍යාපනය ලබා දිය නොහැකි තමන්ගේ එදිනෙදා ජීවිතය ගත කිරීමට අපහසුවෙන් ජීවත් වෙන විශාල ජනතාවක් අපේ ආසනවල සහ මේ රටේ සමස්ත ජනතාව අතර ඉන්නවා. ඒක නිසා ඒ ජනතාවගේ ආර්ථික තත්ත්වය නගා සිටීම සඳහා මේ දීර්ඝ කාලන දේශපාලන කටයුතු පිළිබඳ යෝජනා ගෙනව වගේම මං හිතන්නේ ඒ ජනතාව ගැනත් බලනවා නම් මං හිතන්නේ සමෘද්ධි අමාත්‍යාංශ අපිට ලැබිලා තියෙනවා. ඒ සමෘද්ධි සහනාධි ආරං දෙමින් සහ අනිකුත් අවශ්‍ය කරන පහසුකම් ඒ ජනතාවට ලබලා දෙමින් ඒ ජනතාව නගා සිටවලා වගේම අපේ රජයන් කෙරෙහි ඒ ජනතාවගේ විශ්වාසය ඇති වෙන ආකාරයට අපි වැඩ කටයුතු කර යුතුයි කියන යෝජනාවත් ගෙනෙමින් ගරු සභාපතිතුමනි කාලය ලබා දීම පිළිබඳව තම නාන්ස ස්තුති කරනවා. ස්තුතියි.
ස්තුතියි. හොන්ඩබල් සරවණ පවන්. You have 6 minutes.
Thank you. தலைமதாங்கம் உறுப்பினர் அவர்களே, கௌரவ ஜனாதிபதி அவர்களால் முன்வைக்கப்பட்ட வருங்கால திட்டங்கள் தொடர்பான கொள்கை விளக்க அறிக்கை சம்பந்தமாக முழுவதையும் நாங்கள் செவிமடுத்தோம், முழுவதையும் நாங்கள் வாசித்தும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினராகிய நாம் இனப்பிரச்சினை தொடர்பாக திட்டவட்டதுமான நிரந்தரமான சாதாரண சட்டங்களால் மாற்றப்பட முடியாததுமான ஒரு தீர்வை பெறுவதற்கான ஆணையை எமது மக்களிடம் கோரியிருந்தோம். அவர்கள் எமக்கு அமோக ஆதரவை வழங்கி எமக்கு ஆணை வழங்கியிருந்தனர். எமது மக்களின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையில் நாம் அந்த கட்டளைகளை எந்த காரணம் கொண்டும் மீற முடியாது என இந்த சபைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதேவேளையில் தேசிய அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களும் மக்களுக்கு பலவிதமான வாக்குறுதிகளை வழங்கியிருந்தனர். அதில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதன் மூலம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை இல்லாமற் செய்வது, விகிதாசார தேர்தல் முறையை மாற்றுவது, நிலையான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது என்பன முக்கியமானவையாகும். அந்த வகையில் நாடாளுமன்றம் அரசியலமைப்பு சபையாக மாற்றப்பட்டு நீண்ட விவாதங்களின் பின்னர் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த இடைக்கால அறிக்கை முற்றுமுழுதாக தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவு செய்யாத போதிலும் நாம் அதை சில திருத்தங்களுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தோம். நாம் ஒன்றிணைந்த பிரிக்கப்படாத பிரிக்கப்பட முடியாத நாட்டுக்குள் உள்ளக சுயநிர்ணயம் கூடிய அதி உச்ச அதிகார பகிர்வு என்ற அடிப்படையில் உத்தேச அரசியலமைப்புக்கு எங்கள் ஆதரவை தருவதாக மீண்டும் மீண்டும் உறுதியளித்திருந்தோம். எமது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்ற கோட்பாட்டுக்கு கூட நாம் எமது எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. இதுபோன்று சில விட்டுக் கொடுப்புகளை நாம் புதிய அரசியலமைப்பின் மூலம் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கத்துடனே மேற்கொண்டோம். இத்தகைய விட்டுக் கொடுப்புகள் காரணமாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர்கள் நாம் பெரும் பின்னடைவை சந்தித்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் எதிர்க்கட்சியாக இருந்த போதிலும் வரவு செலவு திட்டங்கள் முதற்கொண்டு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சகல பிரேரணைகளுக்கும் நாம் ஆதரவு வழங்கினோம். ஏனெனில் ஒரு நல்லிணக்க நடைமுறையூடாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இனப்பிரச்சினை தீர்வை பெற்றுக்கொள்ளும் நோக்குடனேயே எங்களின் ஆதரவு அரசாங்க தரப்புக்கு வழங்கப்பட்டது. ஆனால் மாண்புமிகு ஜனாதிபதி அவர் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட கொள்கை விளக்க உரையில் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் போது தேக்கமடைந்து அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவோ எந்தவித கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை. நாம் கடந்த 3 வருடங்களும் தேசிய அரசாங்க தரப்பினால் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வந்தோமா என்ற கேள்வியை எங்களுக்கு எழுப்புகிறது. அதேவேளையில் மாண்புமிகு ஜனாதிபதி அறிக்கையில் கூறப்பட்ட இரு விடயங்கள் இனப்பிரச்சினை தீர்வு என்பது திசை திருப்பப்பட்டு விட்டதோ என்ற கேள்வியை உருவாக்க தவறவில்லை. குறிப்பாக தமிழ் முஸ்லீம் மலையக மக்களின் சமூக கலாச்சார துறைகளை உறுதி செய்வது என குறிப்பிட்ட அறிக்கை, அதை அடுத்து நாட்டின் பெரும்பான்மை சமூகமான சிங்கள மக்களின் கலாச்சார உரிமைகளை பலப்படுத்தி உறுதி செய்து தேசத்தின் அடையாளமாக வலுப்படுத்தல் என்பது கவனிக்கப்பட வேண்டிய விடயமாகும். பௌத்தத்துக்கு முதலிடம் என்று ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட கோட்பாட்டை விட இது மேலும் வலிமை வாய்ந்ததாக காணப்படுகிறது. அதாவது பெரும்பான்மை சமூகமான சிங்கள மக்களின் கலாச்சார உரிமைகளை பலப்படுத்தி உறுதி செய்து தேசத்தின் அடையாளமாக வலுப்படுத்தல் என்பது சிங்கள மக்களின் கலாச்சாரத்தை மட்டுமே இலங்கை என்ற தேசத்தின் அடையாளமாக வெளிப்படுத்துவதை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் முஸ்லீம் மலையக மக்களின் கலாச்சார உரிமைகள் இந்த தேசத்தின் அடையாளங்களாக ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பது அந்த வரிகள் மூலம் முன்வைக்கப்படுகின்றன. இப்படியான திட்டமிட்ட நடைமுறைகளை தமிழர்களோ முஸ்லீம்களோ மலையக மக்களோ ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை என்பதை இங்கு ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எமது இன அடையாளங்கள் இத்தேசத்துக்கு உரியது என்பது ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் நாம் இந்த நாட்டின் பிரஜைகள் அல்லர் என சுட்டிக்காட்டப்படுகின்றது என்றே நாம் கருதப்பட வேண்டியுள்ளது. அடுத்தது, தேசிய நல்லிணக்கத்தை உருவாக்க மாகாண சபை முறைமை மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்ற அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உண்மையிலே நியாயமான முறையில் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைகளை ஏற்றுக்கொண்டு ஆளுநரின் எதேச்சிகாரமான அதிகாரங்களை நீக்கி மத்திய அரசின் தலையீடுகளை தவிர்த்து மாகாண சபை முறைமை வலுப்படுத்தப்படுமாயின் அது ஒரு நல்ல விடயம்தான். ஆனால் 13வது அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடக்கு கிழக்கு இணைப்பு மாகாண சபைக்கான போலீஸ் காணி அதிகாரம் என்பன பறிக்கப்பட்டு மாகாண சபைகள் வலு இழந்து போய் கிடக்கின்றன. நியதி சட்டங்களை கூட நிறைவேற்றினாலும் அவற்றை அமலுக்கு கொண்டு வர முடியாத நிலையே நிலவுகிறது. ஏற்கனவே குறித்தான அதிகாரங்கள் பறிக்கப்பட்ட மாகாண சபைகளை வலுப்படுத்துவது என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றும் வெறும் கண்டுடைப்பு என்றே நம்புகின்றேன். புதிய அரசியலமைப்பின் மூலம் இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டு நிலையான சமாதானத்தை ஏற்படுத்தும் ஒரு சூழ்நிலை தவிர்க்கப்படுவதற்கான முன்முயற்சியே மாகாண சபைகளை வலுப்படுத்துவது என்ற போலி முன்வைப்பாகும். அதேவேளையில் புதிய அரசியலமைப்பை கிடப்பில் போடும் திட்டத்தின் இன்னுமொரு அங்கமே 20வது அரசியலமைப்பை நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவது என்றும் கருத வேண்டியுள்ளது. மதிப்புக்குரிய உறுப்பினர்களே, இந்த முறையில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட விளக்க அறிக்கை தமிழ் மக்களுக்கு எந்தவித நம்பிக்கையையும் ஊட்டவில்லை என்பதையும் இருக்கும் நம்பிக்கையை பலவீனப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்பதையும் நான் இங்கு மனவருத்தத்துடன் தெரிவிப்பதுடன் தொடர்ந்து தமிழ் மக்களின் அபிலாஷைகள் புறக்கணிக்கப்படுமாயின் வீதிகளில் இறங்கி எமது மக்களுடன் எமக்கு மீதான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக வழியில் போராட வேண்டிய நிலை ஏற்படும் என ஆணித்தரமாக கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
தேங்க்யூ. ஆனரபிள் எம் திலக ராஜா.
சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 8வது பாராளுமன்றத்தின் 2வது அமர்வு ஆரம்பமாகும் இவ்வேளையில் அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் கொள்கை விளக்க உரையை ஆற்றும்போது முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி என்ற வகையிலும் அரசின் தலைவர் என்ற வகையிலும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அந்த உரை மீதான விவாதத்தில் எனது கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக சபை தலைவராகிய உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 2018 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்ற இந்த உரையின் போது ஜனாதிபதி அவர்கள் இந்த கொள்கை விளக்க உரையை 2 வகுத்து இங்கே ஆற்றியிருக்கிறார். ஒன்று, கடந்த 2.5 வருட காலமாக நல்லாட்சி எனும் பேரிலே நடைபெற்ற இந்த அரசாங்கத்தில் நாங்கள் எத்தகைய அடைவுகளை அடைந்திருக்கிறோம் என்பது சம்பந்தமாக அவரது கொள்கை விளக்க உரையின் அரைவாசி பகுதி சென்றிருக்கிறது. அதேபோல எஞ்சிய அரைவாசி என்பது எஞ்சியிருக்கும் காலத்தில் நாங்கள் எத்தகைய கொள்கைகளை முன்வைத்து இந்த ஆட்சியை கொண்டு நடத்தப் போகிறோம், எவ்வாறான ஒத்துழைப்பினை இந்த பாராளுமன்றத்திலும் பாராளுமன்ற அங்கத்தினரிடமும் ஜனாதிபதி அவர்கள் எதிர்பார்க்கின்றார் என்பதாக இந்த உரை அமர்ந்திருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1வது காலப்பகுதி, அதாவது 2015 ஜனவரி 8 அன்று நாங்கள் தெரிவு செய்த ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய கொள்கை விளக்க உரை என்பதற்கும் இன்று அதற்கு பின்னதாக ஒரு பொது தேர்தலையும் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் சந்தித்ததன் பின்னர் இந்த 2018 மே மாதம் 8ஆம் தேதி அவர் ஆற்றியிருக்கக்கூடிய இந்த கொள்கை விளக்க உரையிலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். காரணம், ஜனாதிபதி என்ற வகையிலும் அரசின் தலைவர் என்ற வகையிலும் மாத்திரம் இவரது 2வது கொள்கை விளக்க உரை அமையவில்லை. 1வது கொள்கை விளக்க உரையின் போது நாங்கள் தெரிவு செய்திருந்த பொது வேட்பாளராக வந்த ஜனாதிபதி அல்ல. இன்று 2.5 வருடங்கள் கழித்து அவர் 2வது கொள்கை விளக்க உரையை ஆற்றுகின்ற போது இருக்கின்ற ஜனாதிபதி. இப்போது அவர் ஒரு கட்சியின் தலைவராக, ஒரு கூட்டணியின் தலைவராக இருந்து கொண்டுதான் ஜனாதிபதியாகவும் அரசின் தலைவராகவும் செயற்படுகின்றார். எனவே 1வது கொள்கை விளக்க உரையின் போது அவரிடமிருந்து வெளிப்பட்ட விடயங்களிலிருந்து மாறுபட்ட சில விடயங்களை நாங்கள் அவரது செயற்பாடுகளிலிருந்து அவதானிக்க முடிகிறது. நுவர்லியா மாவட்ட மக்கள் பிரதிநிதி என்ற வகையிலே ஒரு விடயத்தை நான் இந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். 2015 ஜனவரி 8 தேதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனாதிபதி அவர்களுக்கு நுவர்லியா மாவட்ட மக்கள் வாக்களித்தது எவ்வாறெனில், இவர் தனக்கான வாக்குகளை கோரி அந்த மாவட்டத்திற்கு வருகை தரவே இல்லை, வாக்குகளை கோரவே இல்லை. அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களிடமிருந்து அந்த வாக்குகளை சேகரித்து அவருக்காக பெற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள் என்கின்ற பெருமை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கேற்றாற்போல் ஜனாதிபதி அவர்களும் இந்த முதல் காலப்பகுதியிலே எங்களது கோரிக்கைகள் பலவற்றுக்கு செவிசாய்த்து பல வேலைத்திட்டங்களை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதையும் இந்த உயரிய சபையிலே நான் பதிவு செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன். மிகவும் குறிப்பாக 2017 பிப்ரவரி 9 தேதி தலவாக்கலை அண்மித்த நுவர்லியா மாவட்டத்தின் தலவாக்கலை அண்மித்த நுவர்லியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஊட்வெளி கிராமம் என்கின்ற ஒரு புதிய கிராமத்தை திறந்து வைப்பதற்கு அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்து முதன்முறையாக மலையக மக்களுக்கு, பெருந்தோட்ட பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு வீட்டுரிமையுடன் காணி உரிமையையும் இந்த தலவாக்கலை நகரிலே அவர் வழங்கி வைத்தார் என்பதை மிகுந்த நன்றியோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரம் அதே தலவாக்கலையில் அதே மேடையில் 2018 நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது இதே நமது ஜனாதிபதி அவர்களின் நிலைப்பாடு என்பது வேறுபட்டதாக இருந்தது என்பதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். காரணம், 2015 ஜனவரி 8 தேதி இவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு நுவர்லியா மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் எதிராக நின்று செயற்பட்டார்களோ அவர்களோடு அந்த மேடையில் நின்று அன்று யார் யாரெல்லாம் அவரது வெற்றிக்காக உழைத்தார்களோ அவர்களுக்கு எதிராக அவர்கள் அன்று அவருக்கு எதிராக செயற்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக குரல் கொடுத்த போது அவர்களோடு ஒன்று சேர்ந்து நின்று அந்த மேடையில் தோன்றி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது செயற்பட்டார் என்பதை மனவருத்தத்தோடும் நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய தேவைகளாக இருக்கிறோம். இந்த கொள்கை விளக்க உரையில் இந்த 2வது பகுதியிலே மிக முக்கியமான சில விடயங்களை, 15 விடயங்களை உள்ளடக்கி அந்த வேலைத்திட்டத்தை அவர் முன்கொண்டு செல்லவிருப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 9வது அம்சம் மிக முக்கியமானது. மலையக மக்களின் பொருளாதார சமூக நிலையை மேம்படுத்துதல் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரையில் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அப்படியாயின் அதற்கு முன்னதாக 7வது என்ன சொல்கிறது? தமிழ் மக்களின் சம உரிமைகளை அடிப்படையாக கொண்ட அபிலாஷைகளை ஏற்றுக்கொள்ளல். 8வது என்ன சொல்கிறது? முஸ்லீம் மக்களின் நலன் மற்றும் சமூக கலாச்சார தேவைகளை உறுதி செய்தல். 9வது மலையக மக்களின் பொருளாதார சமூக நிலை மேம்படுத்துதல். நான் நினைக்கிறேன் இந்த 2வது கொள்கை விளக்க உரையிலே தமிழ் மக்கள் தொடர்பாக, முஸ்லீம் மக்கள் தொடர்பாக, மலையக மக்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை எதிர்பார்த்து அல்ல 2015 ஜனவரி 8 தேதி இந்த மக்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களித்தார். இதனை விட பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் சுருங்கி இன்றைய நிலையில் இந்த 3க்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த கொள்கை விளக்க உரையானது மலைய மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, தமிழ் மக்களின் சம உரிமைகள் என்பது மலையக தமிழர்களும் தமிழ் மக்கள் தான் என்பதை நினைவுபடுத்த வேண்டியவனாக இந்த சபையில் இருக்கிறேன். அவர்களுக்கு இருப்பது பொருளாதார பிரச்சனைகள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு இந்த நாட்டிலே பல உரிமை பிரச்சனைகள் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அமைய பெற்ற புதிய அரசாங்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நான் முதன்முறையாக ஜனாதிபதி அவர்களை சந்திக்க கிடைத்த வாய்ப்பு சர்வகட்சி மாநாடு. யுத்த குற்ற விசாரணை சம்பந்தமாக இந்த நாட்டிலே பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் செயலாளர்களுக்கு அல்லது பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளின் செயலாளருக்கு அழைப்பு விடுத்து நடைபெற்ற சர்வகட்சி மாநாட்டிலே நான் அவருக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்தேன். முஸ்லீம் மக்கள் 91ஆம் ஆண்டிலிருந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிறார்கள். இலங்கை தமிழ் மக்கள் 2009 விசாரணை நடத்த வேண்டும் என்கிறார்கள். மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் 1948 ஆண்டிலிருந்தே இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தேன். இருந்தபோதும் கூட, அது அவ்வாறு இல்லாத போதும் கூட, மலையக மக்களின் பிரச்சனை வெறுமனே பொருளாதார நிலை பிரச்சனை மாத்திரமானது அல்ல, அவர்கள் உரிமை பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அவர்களின் பிரச்சனைகள் வெளி உலகத்துக்கு சொல்லப்படவில்லை. அதனை சொல்வதற்காக குறைந்தபட்சம் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைத்து இந்த மலையக மக்களின் பிரச்சனையை பதிவு செய்வதற்கு, உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசாங்கத்தில் பதிவு செய்வதற்கான ஒரு ஆணைக்குழுவை நிறுவ வேண்டும் என அவரிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுத்திருந்தேன். அதற்கு பின்னதாக கடிதம் மூலமாகவும் கோரியிருந்தேன். அதற்கு அவர் அளித்திருந்த பதில் கடிதமும் எனக்கு இருந்தது, கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்று வரை அது நிறைவேறவில்லை. இந்த ரெண்டாவது கொள்கை விளக்கு உரையின் தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றத்தினூடாகவும் அந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். மலையக மக்களின் பிரச்சனைகள், இந்த நாட்டின் தேசிய பிரச்சனைகள் பதிவு செய்யப்பட வேண்டும். அதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும். பிரச்சனைகளை தீர்ப்பது பிறகு பார்க்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைகளை முறையாக பதிவு செய்வதற்கான தேவை இருக்கிறது. அதனை ஜனாதிபதி நிறைவேற்றுவார் என எதிர்பார்க்கிறேன். இந்த பொருளாதார பிரச்சனை என்று வருகின்ற போது பிரதான பிரச்சனையாக அமையப்போகிறது என்ன? தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை. இந்த நாட்டின் ஏனைய மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த மலையக மக்களுக்கு இருப்பது இந்த சம்பள பிரச்சனை மாத்திரம்தான் என. அது அப்படி அல்ல, அதுவல்ல உண்மை. பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டாண்டு காலமாக அரசியல் செய்தவர்கள் சம்பள பிரச்சனை மாத்திரம்தான் இருக்கின்ற போர்வையை அரசாங்கத்திற்கு காட்டி தொடர்ச்சியாக எங்களது மக்களை அடிமைகளாக வைப்பதற்கு எண்ணுகிறார்கள். இந்த பாராளுமன்றம் எதற்கு இருக்கிறது? வாய் திறந்து பேசுவதற்கு இருக்கிறது. இங்கே வருவதில்லை, பேசுவதில்லை. ஆனால் மேதின கூட்டங்களிலே மூக்கை உடைக்கிறேன், மோதிப்பார் என அங்கே மோதிக்கொள்பவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் எங்களோடு வந்து வாய்ப்புக்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு கேள்வியை முன்வைத்திருந்த உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அவ்வாறு மூக்கை உடைக்கிறேன், மோதிப்பார் என சவால் விடுபவர்களுக்கு நான் நாக்கினால் பேசி என்னுடன் விவாதத்துக்கு வாருங்கள் என அழைத்த போது வர மறுக்கிறார்கள். அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன், மூக்கை உடைக்க முன்வந்தவர்களுக்கு நாக்கு சுளுக்காகிவிட்டதா? இந்த பாராளுமன்றத்துக்கு வாருங்கள், எங்களோடு விவாதியுங்கள். புதிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் பாராளுமன்றத்திலும் உள்ளேயும் வெளியேயும் உங்களோடு மலையக மக்களுக்காக விவாதிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பெருவரு தாயத்தீட்ட பால்மீன்துரஸ்வி.